அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பிபிசி உலக சேவையின் தமிழோசை. ஜனவரி மாதம் 6 நாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர் பிரமிளா கிருஷ்ணன். இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கில் தமிழகத்தில் வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாய நிலங்களின் நிலை குறித்து தமிழக அமைச்சர்களின் குழு ஆய்வு நடத்தியது குறித்த செய்தி.
100% பயிர் கருகி இருக்கிறது. இந்த கதிர்களில் இனி நெல்மணிகள் வருவதற்கோ கதிர்கள் வருவதற்கோ வாய்ப்பு இல்லை என்கிற நிலை ஏற்பட்டிருக்கிறது.
இலங்கைக்கு ஐரோப்பிய ஒன்றியத்திடமிருந்து கிடைக்கப்பெறும் GSP வரி சலுகை ஒரு வாரத்தில் கிடைக்க இருப்பதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளது குறித்த செய்தி.
உள்ளிட்ட
செய்திகளை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் தங்கவேல் மற்றும் அறவாழிலம் பிரதி.
ஐவரி கோஸ்டின் அதிபர் அலாசான் உச்சாரா பாதுகாப்பு படை தளபதிகளுடன் அவசர ஆலோசனை நடத்தியுள்ளார். அந்த கூட்டத்தில் ராணுவ படையினரின் சம்பளம், பதவி உயர்வு குறித்து விவாதிக்கப்பட்டதாக அதிபரின் அலுவலகம் தெரிவித்துள்ளது. முன்னர் ஐவரி கோஸ்டில் உள்ள இரு பெரும் நகரங்களான புவாக்கோ மற்றும் டாலோவில் ராணுவ படையினர் அரசுக்கு கீழ்ப்படிய மறுத்தனர். படையினருக்கு பண தேவை இருப்பதாக புவாக்கோவின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் BBCயிடம் தெரிவித்தார். ஆனால் அதை உறுதிப்படுத்த முடியவில்லை என்றும், காரணம் அவர்களிடத்தில் தலைவர்கள் என யாருமில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.
சிரியாவில் ராணுவ நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த ரஷ்யாவின் விமான தாங்கி போர்க்கப்பலான அட்மிரல் குட்ஸ்நெட்சோவ் மத்திய தரைக்கடலிலிருந்து நாடு திரும்ப உள்ளதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. மத்திய தரைக்கடல் பகுதியில் நிறுத்தப்பட்டுள்ள ரஷ்யாவின் ராணுவ படைகளை குறைக்கும் ஒரு பெரிய திட்டத்தின் அங்கமாக இந்த கப்பல் தற்போது நாடு திரும்ப உள்ளதாக ரஷ்ய படைகளின் தலைமை தளபதி வலேரி கெராசிமோவ் கூறியுள்ளார். ரஷ்யாவின் கூட்டணியை ஆதரிக்கும் அதிபர் பஷார் அல் அசாத் சமீபத்தில் அலப்போ நகருக்கான போரில் குறிப்பிடத்தக்க வெற்றியை பெற்றார். மேலும் அரசாங்கம் மற்றும் போராளிகள் இடையேயான யுத்த நிறுத்த ஒப்பந்தமானது மிகப்பெரிய அளவில் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது.
பிரேசிலின் வட மாநிலமான ரோரைமாவில் உள்ள சிறைச்சாலை ஒன்றில் சக கைதிகளால் 33 சிறை கைதிகள் கொல்லப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். போவிஸ்டாவில் இருக்கும் இந்த சிறைச்சாலையில் தங்கள் அறைகளில் இருந்த பூட்டுக்களை கைதிகள் குழு ஒன்று உடைத்தெறிந்தது மட்டுமின்றி அதே கட்டடத்தில் இருந்த தனி ஒரு பிரிவையும் கைப்பற்றியதாக உள்ளூர் ஊடகங்களுக்கு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அவர்களில் பெரும்பாலானவர்களின் தலை துண்டிக்கப்பட்டுள்ளதாகவும், சிலர் கை மற்றும் கால்களில் வெட்டப்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. சிறைச்சாலையிலிருந்து யாரும் தப்பவில்லை என்றும், தற்போது சிறை வளாகம் கட்டுப்பாட்டில் உள்ளது என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மனாயுஸ் மாநிலத்தில் உள்ள சிறைச்சாலைக்குள் கைதிகளுக்குள் எழுந்த மோதலில் சுமார் 56 பேர் கொல்லப்பட்டு சில தினங்களே ஆன நிலையில் தற்போது ரோரைமாவில் இந்த சம்பவம் நடந்துள்ளது.
ஈராக்கில் முசுல் நகரை கைப்பற்றும் போரில் IS தீவிரவாதிகளிடமிருந்து ஒரு முக்கிய சுற்றுப்புற பகுதியை கைப்பற்றியுள்ளதாக அந்நாட்டு ராணுவம் தெரிவித்துள்ளது. அல் முத்தானா மாவட்டத்திற்குள் முன்னேறி தேசிய கொடியை ஏற்றியதாக ராணுவம் தெரிவித்துள்ளது. மொசூலின் கிழக்கு பகுதியின் இதயமாக கருதப்படும் பகுதியில் இந்த சுற்றுப்புறம் அமைந்துள்ளது. எங்களுடைய எதிரி நிலை குலைந்து வருவதாக ஈராக் சிறப்பு படையின் தளபதி ரமி ஹசன் தெரிவித்துள்ளார். கடந்த அக்டோபர் மாதம் மொசூல் நகருக்கான போர் தொடங்கியதிலிருந்து கடும் எதிர்ப்புகளை ராணுவம் எதிர்கொண்டுள்ளது.
வடசிரியாவில் IS தீவிரவாதிகள் குழுவை எதிர்த்து சண்டையிட்டு வரும் முக்கிய குர்திஸ் தீவிரவாத குழு ஒன்று IS தீவிரவாதிகள் வசமிருந்த 850 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோட்டையை கைப்பற்றிவிட்டதாக தெரிவித்துள்ளது. IS தீவிரவாதிகள் வசமிருந்து சிரியாவின் ஜனநாயக படைகள் பல வாரங்களாக பல பகுதிகளை கைப்பற்றி வருகின்றன.
பயங்கரவாத தாக்குதல் ஒன்றில் 13 நிலக்கரி சுரங்க பணியாளர்கள் கிளர்ச்சியாளர்கள் கொன்றுள்ளதாக காபூலின் வடக்கே உள்ள பால்கன் மாகாண அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதில் மீண்டும் 3 பேர் காயமடைந்துள்ளனர். கொல்லப்பட்டவர்கள் அசாரா என்னும் சிறுபான்மை இனத்தை சேர்ந்தவர்கள் என்று மாகாண ஆளுநர் பேச்சாளர் BBCயிடம் தெரிவித்துள்ளார்.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். தொடர்வது செய்தி அரங்கம். முதலில் தமிழக கண்ணோட்டம். தமிழகத்தில் வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாய நிலங்களின் நிலை குறித்து தமிழக அமைச்சர்களின் குழு இன்று ஆய்வு நடத்தியது. இந்த ஆய்வறிக்கை தமிழக முதல்வரிடம் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த செய்தி தொகுப்பை தருகிறார் ஜெயக்குமார்.
தமிழகத்தில் வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ள வேளாண் நிலங்களை இன்று தமிழக அமைச்சர்கள் நேரில் சென்று ஆய்வு செய்தார்கள். வரும் 9 தேதி திங்கட்கிழமைக்குள் இந்த ஆய்வுப் பணிகள் நிறைவடைந்து அதன் ஆய்வறிக்கைகள் தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திடம் வழங்கப்படும் என்று அமைச்சர்கள் தெரிவித்தார்கள். திருவள்ளூர், கடலூர், நாகை மற்றும் நெல்லை மாவட்டங்களில் இன்று நடைபெற்ற ஆய்வுப் பணிகளில் தமிழக அமைச்சர்கள் மாஃபாய் பாண்டியராஜன், பா பெஞ்சமின், MC சம்பத், OS மணியன் மற்றும் VM ராஜலட்சுமி ஆகியோர் பங்கேற்றார்கள். அப்போது செய்தியாளர்கள் செய்தியாளர்களிடம் பேசிய அவர்கள், பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் உரிய நிவாரண நிதி உரிய நேரத்தில் வழங்கப்படும் எனவும் உறுதியளித்தார்கள். குறிப்பாக நாகை மாவட்டத்தில் இன்று ஆய்வுப் பணிகளை மேற்கொண்ட தமிழக அமைச்சர் ஓ எஸ் மணியன் செய்தியாளர்களிடம் பேசுகையில், விளை நிலங்களில் பயிர்கள் முழுமையாக கருகி போயுள்ளதாக குறிப்பிட்டிருந்தார்.
100% பயிர் கருகி இருக்கிறது. இந்த கதிர்களில் இனி நெல்மணிகள் வருவதற்கோ கதிர்கள் வருவதற்கோ வாய்ப்பு இல்லை என்கிற நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஆங்காங்கே விவசாயிகள் ஆடு மாடுகளை தங்களுடைய இந்த நிலையில் கருகி இருக்கிற நிலையில் ஆடு மாடுகளுக்கு உணவாக பயிர்களில் வயல்களில் ஆடு மாடுகளை கட்டி வைத்திருக்கிறார்கள்
என்றார் தமிழகத்தின் கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஓ எஸ் மணியன். இதற்கிடையே தமிழகத்தில் நிலத்தடி நீர் குறைந்துள்ளதாக குறிப்பிட்ட அமைச்சர் எஸ் பி வேலுமணி, குடிநீரை சிக்கனமாக பயன்படுத்த கூறி பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். சென்னையில் ஊரக வளர்ச்சித்துறை தொடர்பான ஆய்வுக் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த அறிவுரையை வழங்கினார். மேலும் தமிழகத்தில் பருவமழை பொய்த்ததாலேயே வறட்சி ஏற்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் அப்போது குறிப்பிட்டார். சென்னை உள்ளிட்ட இதர பகுதிகளில் குடிநீர் கேன் அதிக விலைக்கு விற்கப்பட்டால் உடனடியாக புகார் அளிக்க வேண்டும் என்றும், அது தொடர்பாக உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அமைச்சர் உறுதியளித்தார். தலைநகர் சென்னைக்கு குடிநீர் வழங்கும் ஏரிகளின் நீர்மட்டம் குறைந்து காணப்படுவதாகவும் அமைச்சர் எஸ் பி வேலுமணி உறுதி செய்துள்ளார். இதனால் தண்ணீர் தட்டுப்பாட்டை சமாளிக்க கடந்த ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்ட திட்டங்களை அடிப்படையாக கொண்டு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் எனவும் அமைச்சர் தெரிவித்தார்.
ஜெயக்குமார், புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் துணைநிலை ஆளுநராக உள்ள கிரண்பேடிக்கு எதிராக ஆளும் கட்சி எம்எல்ஏக்கள் மத்திய அரசுக்கு புகார் அனுப்பியுள்ளனர். அதுகுறித்து காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் அனந்தராமனிடம் கேட்டேன்.
அதாவது நம்ம ஆளுநருடைய செயல்பாடுகள் ஜனநாயகத்துக்கு எதிராக இருப்பதாக நாங்கள் குற்றம் சாட்டியிருக்கிறோம். இந்த வலைதளத்தில் வந்து முதலமைச்சர் அவர்கள் ஒரு அண்டர் செக்ரட்டரி மூலமா ஒரு ஆர்டர்ஸ் கொடுக்கிறார். எந்த ஒரு அதிகாரியும் புதுச்சேரி மாநிலத்தில் இது இந்த மாதிரி சமூக வலைதளங்கள்ல அரசு சார்ந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம், இது ரகசியமாக வைத்துக் கொள்ளப்பட வேண்டிய அனைத்து இதையும் வந்து நம்ம வந்து வெளிப்படையா நீங்க பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. அவங்க குறைஞ்சபட்சம் முதலமைச்சரையும் அமைச்சரையும் கூப்பிட்டு இல்ல இது மாதிரி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு ஒரு ஆலோசனை நடத்திருக்கலாம். ஆனா அதுக்கு பதிலா அவங்களே கொடுக்குறாங்க, த ஆர்டர்ஸ் ஆஃப் த ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் இந்த ரிகார்ட் ஆஃப் வாட்ஸ்அப் அந்த இது இந்த இது போட்டு ஒரு முதலமைச்சர் போய் ஒரு பால்ட்ட கட்டணும், இந்த பால்ட்ட விரைந்து முடிங்க அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் அதிகாரத்துல போட்டு ஒரு ஒரு ஆய்வு பண்ணிட்டு வந்தார்னா ஒரு வாரம் கழிச்சு அந்த அம்மா போகுது, அந்த அம்மா போய் அதே அதிகாரியில கூட்டு விரைந்து முடிங்க இது பண்ணுங்க. அப்ப என்ன இது இது என்ன சொல்லுது? அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்துடைய முதலமைச்சர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சர்கள், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள், அவர்கள் போய் மக்களுக்கு விரைந்து செயல்படணுன்றதுல ஒரு இது இருக்குது. அவங்க அவங்க என்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்றத ஒரே ரூம்ல கூட்டு தெரிஞ்சுக்கலாம். கள ஆய்வு என்பது ஒரு ஆளுநருக்கு தேவையற்ற ஒன்று, கண்டனத்துக்குரியது, கண்டிக்கத்தக்கது. முதல்ல நாங்க எங்களுடைய எம்எல்ஏ எல்லாம் என்ன பண்ணீங்கன்னா, அதாவது நாங்க வந்து காங்கிரஸ் எம்எல்ஏஸ் இன்னைக்கு வந்து ஏரியம்கே எம்எல்ஏஸ் வந்து 5 MLAs பேட்டி கொடுத்துருக்காங்க, அவங்களும் தனியா சந்திச்சு கொடுத்துருக்காங்க, நாங்க மட்டும் கொடுக்குறேன். அவங்களும் இந்த ஆளுநர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும், உரிய நடவடிக்கை எடுக்கணும், தேவைப்பட்டால் திரும்ப தரணும்னு சொல்லிட்டு நாங்க வந்து இப்ப வந்து உள்துறை அமைச்சர் அவர்களுக்கும் உள்துறை செயலர் அவர்களுக்கும் நாங்க எங்களுடைய கடிதத்தை இன்னைக்கு அனுப்பியிருக்கிறோம். நான் இது சம்பந்தமான கடிதத்தை சிஎஸ்க மண்டே காலில் கொடுக்குறோம்.
காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் அனந்தராமன். பெங்களூரில் புத்தாண்டு தினத்தன்று காவல்துறையினர் மற்றும் பொதுமக்கள் முன்னிலையிலேயே பெண்கள் பெருமளவில் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்ட நிலையில் இதுபோன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெறும் நிலையிலும் அவற்றை தடுக்க முடியாதது ஏன் என்று அகில இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தின் வாசுகி அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டார் தங்கவேல்.
அதாவது நம்ம பேசுற சட்டம்ங்கிறது வந்து வன்முறை சம்பவம் குற்றம் நிகழ்ந்த பிறகு செயல்பாட்டுக்கு வருவது. குற்றம் நிகழாமல் தடுப்பதற்கு வந்து நம்ம சில விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கு. அது ஒன்றும் இன்னைக்கு முடிவு பண்ணி செஞ்சு நாளைக்குள்ள 24 மணி நேரத்துக்குள்ள மாற்றத்தை கொண்டு வர முடியாது. ஒரு நீண்ட காலமாக அப்படிப்பட்ட முயற்சிகள் நடக்காததுனால வந்து பல இளைஞர்களுடைய ஆண்களுடைய மனப்போக்கு மைண்ட் செட்டுங்கிறது வந்து ஒரு பெண்ணை ஆபாச பொருளாக பார்ப்பது அனுபவிப்பது அப்படிங்கறதுல ரொம்ப கெட்டிப்பட்டுருச்சு, ஸ்திரப்பட்டுருச்சு. இப்ப உதாரணமா இணையதளத்துல நம்ம வந்து ட்ரோலிங் அப்படிங்கறத பத்தி பேசுறோம். சிம்புவினுடைய பாடல் ஆபாசமாக இருக்கு, பெண்களை இழிவுபடுத்துவதாக இருக்குன்னு ஒரு கருத்தை சொன்னதற்காக என்னுடைய முகநூல்ல, அதே மாதிரி ஜனநாயக மாதர் சங்க முகநூல்ல வந்து அவ்வளவு ஆபாசமான பதிவுகள். இப்ப வந்து காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஜோதிமணி அவங்க சில கருத்துக்கள், அரசியல் கருத்துக்களை பதிவு செய்ததற்காக அவ்வளவு ஆபாசம். அதனால இப்ப வந்து பெண்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லுகிறார்கள்னு சொன்னா அதற்கு எதிராக ஒரு கண்மூடித்தனமான ஆபாசமான பதிவுகள்ங்கிறது வருது.
இந்த குறிப்பிட்ட இந்த பெங்களூர் சம்பவத்தை பொறுத்தவரை பெங்களூருடைய காவல்துறை ஆணையர் என்ன சொல்லியிருக்காருன்னா, வந்து போதிய ஆதாரங்கள் இல்லை, இருந்தாலும் வந்து நாங்கள் எங்களுக்கு கிடைத்த தகவல்களின் அடிப்படையில், ஆதாரங்களின் அடிப்படையில் தான் நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் அப்படிங்கிறாரு. அடையாளத்தை தெரிவிக்க மாட்டோம் என்று போலீசார் உத்தரவாதம் கொடுத்தும் பெண்கள் வந்து, இதனால் பாதிக்கப்படும் பெண்கள் வந்து புகார் கொடுக்க தயங்குவது ஏன்?
பாதிக்கப்பட்ட பெண்ணையே ஒரு அவளுடைய ஒழுக்கத்தை கேள்விக்குள்ளாக்குகிற விஷயமாக மாற்றுது. சமூகம் இன்னமும் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்ட பெண்ணை குற்றமிழைக்கப்பட்ட பெண்ணாக பாக்குறது கிடையாது. அவளை வந்து குற்றவாளி கூண்டுல நிறுத்தக்கூடிய ஒரு மனோபாவம் இன்னைக்கும் இருக்கு. அதனால ஒரு கட்டத்துக்கு மேல புகார் கொடுத்த பெண் வந்து ஏன் கொடுத்தோம் அப்படிங்கிற மனநிலைக்கு போகக்கூடிய அளவுக்கு பல வழக்குகள்.
இது போன்ற பெண்கள் மீதான பாலியல் வன்முறைகளை வந்து தடுப்பதற்கு எந்த மாதிரியான நடவடிக்கை எடுத்தால் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து அதிகபட்சமாக ஒரு தீர்வு காணப்படும்?
கண்ணோட்டத்தை மாற்றுவதற்கான அடிப்படையான சில முயற்சிகள் செய்யணும். உதாரணமாக வந்து பாடத்திட்டத்துல உரிய முறையில மாற்றங்கள் கொண்டு வரணும். எங்கெல்லாம் இளம் பெண்களும் இளைஞர்களும் திரும்புகிறார்களோ அந்த இடங்கள்ல எல்லாம், அந்த திசைகளில எல்லாம் வந்து பாலின சமத்துவ கோட்பாடுங்கிறது வந்து உரத்து ஒலிக்கணும். இது சம்பந்தமான விவாதங்கள் வந்து கல்வி கூடங்கள்ல, பள்ளிக்கூடங்கள்ல கூடுதலாக நடக்கணும். அதனால இது ரொம்ப சிரமமான விஷயம். இருந்தாலும் அரசு வந்து முயற்சி எடுத்தால் இந்த எல்லா ஏஜென்சிகளையும் அழைத்து வைத்து இப்படித்தான் பேசணும், இதுதான் கருத்து அப்படிங்கறத முன்னுக்கு கொண்டு வர முடியும்.
வாசுகி, அடுத்து இலங்கை கண்ணோட்டம். இலங்கைக்கு ஐரோப்பிய ஒன்றியத்திடமிருந்து கிடைக்கப்பெறும் GSP வரி சலுகை ஒரு வாரத்தில் கிடைக்க இருப்பதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். இதுகுறித்த செய்தி தொகுப்பை தருகிறார் ஆர் உதயகுமார்.
இலங்கைக்கு ஐரோப்பிய ஒன்றியத்திடமிருந்து கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற GSP+ சலுகை அடுத்த வாரத்தில் கிடைக்கும் என்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். இன்று கண்டியில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் உரையாற்றிய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இந்த நம்பிக்கையை வெளியிட்டிருக்கின்றார்.
கர்மாந்த சங்வர்த நிதி அவசிய, விதேச விழுந்தாமேதி அவசிய, GST சாணைய லபன சத்திய வினவிட்டாப்பிட்ட ஸ்திரம லபின.
இந்நாட்டின் ஏற்றுமதி துறையிலும் தொழில்துறையிலும் ஒரு திருப்பு முனை என்ற அடையாளத்தை GSP+ சலுகை பெற்றுள்ளது. அடுத்த வாரம் நிச்சயமாக கிடைக்கும் என்ற தகவல் தற்போது கிடைத்துள்ளது. ஒரு நாடாக முன்னோக்கி செல்வதற்கு இருந்த அனைத்து தடைகளையும் நீக்கி அனைத்து நாடுகளுடனும் நட்புறவை ஏற்படுத்தி கொள்வதற்கு இந்த 2 வருடங்களில் முடிந்துள்ளது. அதன் லாபம் தாய்நாட்டுக்கு தற்போது கிடைத்து வருகின்றது என்றார் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன. இலங்கையிலிருந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் தைக்கப்பட்ட ஆடைகளுக்கு ஏற்கனவே GSP+ சலுகை வழங்கப்பட்டிருந்தது. 2010 இந்த சலுகை நீக்கப்பட்டது. இந்த சலுகை பெறுவது என்றால் உள்நாட்டில் நிறைவேற்றப்பட வேண்டிய விடயங்கள் சில ஐரோப்பிய ஒன்றியத்தினால் நிபந்தனையாக முன்வைக்கப்பட்டிருந்தமை இங்கு குறிப்பிடத்தக்கது.
ஆர் உதயகுமார். ஹம்பாந்தோட்டை துறைமுகம் மற்றும் ஹம்பாந்தோட்டை பகுதியில் காணிகளை சீன முதலீட்டாளர்களுக்கு வழங்கும் ஒப்பந்தம் தயாராகவில்லை என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். இதுகுறித்த செய்தி தொகுப்பை தருகிறார் KS உதயகுமார்.
ஹம்பாந்தோட்டை துறைமுகம் மற்றும் ஹம்பாந்தோட்டை பகுதியில் காணிகளை சீன முதலீட்டாளர்களுக்கு வழங்கும் ஒப்பந்தம் இதுவரை தயார்படுத்தப்படவில்லை என்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்தார். இன்று கொழும்பில் நடைபெற்ற கூட்டமொன்றில் உரையாற்றிய ஜனாதிபதி சிறிசேன ஹம்பாந்தோட்டை துறைமுகம் மற்றும் காணிகளை சீன முதலீட்டாளர்களுக்கு வழங்கும் ஒப்பந்தம் நாளை கையொப்பம் இடப்படும் என்று சிலர் பொய்யான தகவல்களை பரப்பி வருவதாக குற்றம்
சாட்டினார்.
இதனை நிராகரித்த ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இந்த ஒப்பந்தத்தை தயார்படுத்துவதற்காக 3 அமைச்சரவை அதிகாரிகள் கொண்ட விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அந்த குழு தனது இறுதி தீர்மானத்தை இதுவரை அறிவிக்கவில்லை. இந்த பின்னணியில் இல்லாத ஒப்பந்தம் ஒன்று சம்பந்தமாக தவறான தகவல்கள் பரப்பப்பட்டு வருவதாக தெரிவித்த ஜனாதிபதி சிறிசேன தேசிய பாதுகாப்பு மற்றும் அரசியல் யாப்புக்கு அமையவே சகல ஒப்பந்தங்களும் மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்தார். இறுதி ஒப்பந்தம் தயாரான பின்னர் அதனை அமைச்சரவை மற்றும் நாடாளுமன்றத்துக்கு சமர்ப்பித்த பின்னரே அது சம்பந்தமாக இறுதி தீர்மானம் எடுக்கப்படும் என்றும் ஜனாதிபதி கூறினார்.
கே எஸ் உதயகுமார் வழங்கிய இந்த செய்தி தொகுப்புடன் இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.